தமிழ் கல்விச் சேவை சுவிட்சர்லாந்து. பொதுத் தேர்வு 2019. தமிழ் மொழி ஆண்டு 10. புலன்மொழி தேர்வு. கேட்டலும் விளங்கிக் கொள்ளுதலும். இத்தேர்வு ஆனா பகுதி, ஆவண்ணா பகுதி என இரண்டு பகுதிகளை கொண்டதாக இருக்கும். ஆனா பகுதியின் உரைப்பகுதி ஒருமுறை மட்டும் ஒலிக்கப்பெறும். ஆவண்ணா பகுதியின் உரையாடற் பகுதி இரண்டு முறைகள் ஒலிக்கப்பெறும். முதலில் ஆனா பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு 1 நிமிடம் தரப்பெறும். அடுத்து ஆனா பகுதியின் உரைப்பகுதி ஒலிக்கப்பெற்று அதற்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 1 நிமிடம் தரப்பெறும். நேரம் நிறைவடைந்த பின்னர் ஆவண்ணா பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு 1 நிமிடம் தரப்பெறும். பின்னர் ஆவண்ணா பகுதியின் உரையாடற் பகுதி ஒலிக்கப்பெற்று அதற்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 2 நிமிடங்கள் தரப்பெறும். ஆவண்ணா பகுதியின் உரையாடற் பகுதி மீண்டும் ஒருமுறை ஒலிக்கப்பெற்று நீங்கள் எழுதிய விடைகளை சரிபார்க்க 1 நிமிடம் தரப்பெறும். உங்களுக்கான நேரம் நிறைவடைந்ததும் மணி ஒலிக்கப்பெறும். ஆயத்தமாகுங்கள். முதலில் ஆனா பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு 1 நிமிடம் தரப்பெறுகிறது. இப்பொழுது ஆனா பகுதியின் உரைப்பகுதி ஒலிக்கப்பெறுகிறது. தமிழ் இலக்கிய பரப்பு பல இலக்கிய வடிவங்களை கொண்டது. ஒழுக்கம், கல்வி, தத்துவ ஞான சிந்தனைகள் என மக்கள் வாழ்வாங்கு வாழும் நெறிகளை வகுத்து காட்டுவது. அவ்வகையில் காலத்துக்கு காலம் தமிழிலே தோன்றிய சித்தர்களால் பாடப்பெற்ற சித்தர் பாடல்களும் தனித்துவம் மிக்கவையாக விளங்குகின்றன. வாழ்க்கை நிலையாமையையும் உலகியலையும் மறைபொருள் ஊடாக புலப்படுத்துபவர்கள் சித்தர்கள். பெரும்பாலான சித்தர்களுடைய பெயர்கள் அவர்கள் பாடிய பாடல் அடிகளை கொண்டே அழைக்கப்பெற்று வருகிறது. சித்தர் பாடல்கள் மறைபொருள் கொண்டதாகவும் ஒன்றுக்கு மேற்பட்ட கருத்துக்களை புலப்படுத்துவதாகவும் அமைகின்றன. அதனால் அவற்றுக்கு உரை எழுதுவது கடினமானதாகும். படிப்பவர்களின் பட்டறிவு, அறிவு நுட்பம் என்பவற்றுக்கு ஏற்பவே அவற்றின் பொருளினை விளங்கிக் கொள்ள முடியும். கொல்லன் உலைக்களம் போல் கொதிக்குதடி என்பயிறு நில்லென்று சொன்னால் நிலைநிறுத்தக் கூடுதில்லை என்ற பாடலின் ஊடாக பசியை நிலைநிறுத்த முடியாது என்ற உண்மையை அழுகணி சித்தர் எளிமையான உவமை மூலம் விளக்கியுள்ளார். இப்பொழுது ஆனா பகுதியின் உரைப்பகுதிக்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 1 நிமிடம் தரப்பெறுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு ஒரு நிமிடம் தரப்பெறுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் உரையாடற் பகுதி ஒலிக்கப்பெறுகிறது.
ஆண்டு 10 மாணவர்களால் வெளியிடப்பெறவுள்ள தமிழ் இலக்கிய சஞ்சிகைக்காக தமிழ் இலக்கிய வரலாற்று பேராசிரியர் ஒருவருடன் இடம்பெற்ற நேர்காணல் பகுதி உங்களுக்காக தரப்பெறுகிறது.
வணக்கம் அம்மா, எனது பெயர் மலைமகள். நான் ஈழத்து சித்தர்களுள் ஒருவரான யோகர் சுவாமிகள் பற்றிய தகவல்களை உங்களிடமிருந்து அறிந்து கொள்ள விரும்புகிறேன்.
வணக்கம் மலைமகள், நானும் உங்களுடன் தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஆவலாக உள்ளேன்.
1872 ஆண்டு மே திங்கள் 29 நாள் அம்பலவாணர் சின்னாச்சி ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர் யோக சுவாமிகள் என்று படித்திருக்கிறேன். அவருடைய இளமை காலத்தை பற்றி கூறுவீர்களா?
யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தை பிறப்பிடமாக கொண்ட அவரது இயற்பெயர் யோகநாதன் என்பதாகும். சிறு வயது முதலே துடிப்பு மிகுந்தவராக விளங்கிய அவர் தமிழ், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர்.
பள்ளி படிப்பிற்கு பின்னர் என்ன செய்தார்?
களஞ்சிய காப்பாளராக பணிபுரிந்தார். அப்போது தன்னுடன் கடமை புரிந்தவர்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருங்கள், கடமையை மறவாதீர்கள் என்று உபதேசம் செய்வார்.
அவர் செல்லப்பா சுவாமிகளை எவ்வாறு தனது குருவாக கொண்டார் என்பது பற்றி?
குரு ஒருவரை தேடிய இவருக்கு நல்லூர் தேரடியில் செல்லப்பா சுவாமிகளை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டியது. செல்லப்பா சுவாமிகளின் உபதேசங்களால் கவரப்பெற்று அவரை தனது குருவாக ஏற்றார்.
யோகர் சுவாமிகள் பற்றிய மாத இதழ் ஒன்று வெளிவந்ததாக அறிந்திருக்கிறேன்.
ஆமாம், அவரது உபதேசங்களை எல்லோருக்கும் பரப்ப வேண்டும் என்பதற்காக சிவத்தொண்டன் என்ற மாத இதழினை வெளியிட்டார்கள்.
யோகர் சுவாமிகளுக்கு சீடர்கள் இருக்கிறார்களா?
ஆம், மார்க்கண்டு சுவாமிகள், சந்த சுவாமிகள், செல்லத்துறை சுவாமிகள் போன்றோர் இவரது சீடர்களாவர்.
யோகர் சுவாமிகளின் இறுதி காலம் பற்றி?
யாழ்ப்பாணத்தில் உள்ள கொழும்புத்துறை என்னும் ஊரில் தனது இறுதி காலம் வரை வாழ்ந்து மக்களுக்கான உபதேசங்களை செய்து கொண்டிருந்த யோகர் சுவாமிகள் 1964 ஆண்டு மகாசமாதி அடைந்தார்.
மிக்க நன்றி அம்மா, மிகவும் பயனுள்ள பல தகவல்களை அறிந்து கொண்டுள்ளோம்.
ஈழத்து சித்தர்களுள் ஒருவரான யோகர் சுவாமிகளின் வரலாற்றை ஆவணப்படுத்த உள்ள உங்களுக்கு எனது பாராட்டுகள். இது போன்ற பணிகள் தொடர வாழ்த்துகிறேன்.
நன்றி அம்மா. இப்பொழுது ஆவண்ணா பகுதிக்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 2 நிமிடங்கள் தரப்பெறுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் உரையாடற் பகுதி மீண்டும் ஒரு முறை ஒலிக்கப்பெறுகிறது.
ஆண்டு 10 மாணவர்களால் வெளியிடப்பெறவுள்ள தமிழ் இலக்கிய சஞ்சிகைக்காக தமிழ் இலக்கிய வரலாற்று பேராசிரியர் ஒருவருடன் இடம்பெற்ற நேர்காணல் பகுதி உங்களுக்காக தரப்பெறுகிறது.
வணக்கம் அம்மா, எனது பெயர் மலைமகள். நான் ஈழத்து சித்தர்களுள் ஒருவரான யோகர் சுவாமிகள் பற்றிய தகவல்களை உங்களிடமிருந்து அறிந்து கொள்ள விரும்புகிறேன்.
வணக்கம் மலைமகள், நானும் உங்களுடன் தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஆவலாக உள்ளேன்.
1872 மே திங்கள் 29 நாள் அம்பலவாணர் சின்னாச்சி ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர் யோகசுவாமிகள் என்று படித்திருக்கிறேன். அவருடைய இளமை காலத்தை பற்றி கூறுவீர்களா?
யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தை பிறப்பிடமாக கொண்ட அவரது இயற்பெயர் யோகநாதன் என்பதாகும். சிறு வயது முதலே துடிப்பு மிகுந்தவராக விளங்கிய அவர் தமிழ் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர்.
பள்ளி படிப்பிற்கு பின்னர் என்ன செய்தார்?
களஞ்சிய காப்பாளராக பணிபுரிந்தார். அப்போது தன்னுடன் கடமை புரிந்தவர்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருங்கள், கடமையை மறவாதீர்கள் என்று உபதேசம் செய்வார்.
அவர் செல்லப்பா சுவாமிகளை எவ்வாறு தனது குருவாக கொண்டார் என்பது பற்றி?
குரு ஒருவரை தேடிய இவருக்கு நல்லூர் தேரடியில் செல்லப்பா சுவாமிகளை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டியது. செல்லப்பா சுவாமிகளின் உபதேசங்களால் கவரப்பெற்று அவரை தனது குருவாக ஏற்றார்.
யோகர் சுவாமிகள் பற்றிய மாத இதழ் ஒன்று வெளிவந்ததாக அறிந்திருக்கிறேன்.
ஆமாம், அவரது உபதேசங்களை எல்லோருக்கும் பரப்ப வேண்டும் என்பதற்காக சிவத்தொண்டன் என்ற மாத இதழினை வெளியிட்டார்கள்.
யோகர் சுவாமிகளுக்கு சீடர்கள் இருக்கிறார்களா?
ஆம், மார்க்கண்டு சுவாமிகள், சந்த சுவாமிகள், செல்லத்துறை சுவாமிகள் போன்றோர் இவரது சீடர்களாவர்.
யோகர் சுவாமிகளின் இறுதி காலம் பற்றி?
யாழ்ப்பாணத்தில் உள்ள கொழும்புத்துறை என்னும் ஊரில் தனது இறுதி காலம் வரை வாழ்ந்து மக்களுக்கான உபதேசங்களை செய்து கொண்டிருந்த யோகர் சுவாமிகள் 1964 மகா சமாதி அடைந்தார்.
மிக்க நன்றி அம்மா, மிகவும் பயனுள்ள பல தகவல்களை அறிந்து கொண்டுள்ளோம்.
ஈழத்து சித்தர்களுள் ஒருவரான யோகர் சுவாமிகளின் வரலாற்றை ஆவணப்படுத்தவுள்ள உங்களுக்கு எனது பாராட்டுகள். இது போன்ற பணிகள் தொடர வாழ்த்துகிறேன்.
நன்றி அம்மா. நீங்கள் தெரிவு செய்த விடைகளை சரிபார்க்க ஒரு நிமிடம் தரப்பெறுகிறது. இத்துடன் இத்தேர்வு நிறைவு பெறுகிறது.